الحمد لله الحمد لله الذي جعل لكل أمة منسقا وجعل لهم إلى الخير طريقا ومسلقا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله وصلى الله وسلم وبارك عليه وعلى آله وأصحابه ومن سار على نهجه واقتفاه. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والبطر. وقال تعالى أيضا: والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير فاذكروا اسم الله عليها صواف. فإذا وجبت جنوبها فكلوا منها وأطعموا القانع والمعتر. كذلك سخرناها لعلكم تشكرون. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே தஹும் அல்ஹம்துலில்லாஹ். சலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேக்கமும் இவ்வையகத்திலே அருள் புலம்பாக வந்து வைத்த சர்தாரே துஆலம் சாந்தி நபி ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஈன்கள், நல்ல மக்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான இடமான பள்ளி வாயிலில் இஃதிகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை முட்டாக விட்டகர்ந்து தவிர்த்து கொள்ளுமாறு எமக்கு எச்சரிக்கை பணித்திருக்கின்றானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது செய்த ஒரு மாபெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய வருடத்திலே இந்த தில்ஹிஜ்ஜா மாதம் மிக சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தை அவன் தனிப்பட்ட முறையிலே சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். கடந்த 6ஆம் திகதி துல்ஹஜ் மாதத்தினுடைய தலைப்புரை நாடு பூராவும் தென்பட்டது. அதன் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது துல்ஹஜ் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக பெருமதியான மிக சிறப்பு மிகுந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாட்களை படைத்தவன் அவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். காலங்களுக்கு சொந்தக்காரனாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியமான இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களையும் சிறப்பித்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். சூரத்துல் ஃபஜ்ருனுடைய ஆரம்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வல் ஃபஜ்ர், வைகரை, அதிகாலை வைகரை மீது சத்தியமாக. அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிடுவதாக இருந்தால் பின்னாலே கூட இருக்கக்கூடிய ஒரு விடயம் அது மிக பெருமதியான ஒரு பெருமதி மிக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்துடைய வார்த்தையை பாவித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறக்கூடிய நடைமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனுடைய உபசரியங்கள் கூட இந்த கருத்தை தான் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபஜ்ருனுடைய ஆரம்பத்தில் வைகரையின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர், வலயாலின் ஆஷர், அதுபோல 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். வஷ்ஷஃஈ வல் வத்ர், இரட்டையானவைகள் மீதிலும் அதே போல ஒற்றையானவைகள் மீதிலும் சத்தியமாக என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இந்த லயாலி ஆஷர் என்று சொல்லக்கூடிய 10 இரவுகள், இதற்கு உலமாக்களிடத்திலே ஏகோபித்த கருத்து இருக்கிறது. அவர்கள் அனைவர்களும் சொல்கின்றார்கள், இன்னல் ஆஷர அஷ்ருல் அல்ஹா, இந்த 10 இரவுகள் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10ம் இது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய அந்த ஈதுல் அல்ஹா பெருநாள் வரக்கூடிய 10 நாட்கள் என்பதாக ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இதே கருத்தை தான் ஹாபிஸ்முன் கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அதே போல இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் மேதைகள் கூட இதே கருத்தை தான் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 இரவுகளுக்கு பின்னால், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களுக்கு பின்னால், வஷ்ஷஃஈ வல் வத்ர், ஒற்றையான அதே போல இரட்டையானவைகள் மீதிலும் சத்தியமாக என்பதாக அல்லாஹு தஆலா சத்தியமிட்டிருக்கின்றார். இதற்கு இமாம்கள் சொல்கின்றார்கள், வல் வத்ர் என்று சொன்னால் ஒற்றை படையானவைகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறியிருப்பது யௌம அரஃபா, அது ஒற்றைப்படையான நாளான துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது பிறையிலே அரஃபாவுடைய தினம் வருகின்றது. எனவேதான் இது 9வது பிறையிலே அமைந்திருப்பதால் இந்த ஒற்றைப்படையின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டிருக்கின்றான். இரட்டையானவைகள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டிருக்கின்றான். அது ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது துல்ஹிஜ்ஜா மாதம் 10வது தினமாக இரட்டையான அந்த தினத்திலே வருகின்றபடியினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களிலே சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் என்பதை ஏகோபித்த அறிஞர் பெருமக்கள் சொல்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முன்னைய 10 நாட்கள் இவைகள் அமல் செய்வதற்கான மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமல்களை, அந்த அமல்கள் எவை என்பதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக சொல்லி காட்டவில்லை. வளமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த அமல்களை கூடுதலாக இந்த நாட்களிலே ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதனாலேதான் இந்த உம்மத்தினர்களை அந்த நாளிலே அமல் செய்வதற்காக வேண்டி தூண்டினார்கள். மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாமில் ஆஷர் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முந்திய 10 நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய சாலிஹான அமல்கள், அது நீங்கள் சொல்லக்கூடிய தொழுகைகளாக இருக்கலாம்,
அதை நீங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய திக்ராக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்றீர்கள், சதகா செய்கின்றீர்கள், நல்ல அமல்களை செய்கின்றீர்கள். இந்த அமல்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான அமல் நீங்கள் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முன்னைய 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர், இஅலாய கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகின்றார், இவர் செய்யக்கூடிய அமலை விடவுமா என்பதாக சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் ஜிஹாது செய்ய போகின்றார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக வேண்டி செல்கின்றார், அந்த செல்லக்கூடியவர்களிலே எவருடைய கூலியை இந்த நாளுடைய கூலிக்கு நிகராக்க முடியாது என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று அவர் போர் எடுக்கின்றார். ரஜுல் இல்லா ரஜுலும் ஹரஜ பினஃப்ஸிஹி, தன்னுடைய உடலை எடுத்துக்கொண்டு, வமாலிஹி, தன்னுடைய பொருளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போர் எடுக்கின்றார். அவர் கொண்டு சென்ற அவருடைய உடம்பும் திரும்பி வரவில்லை, அவர் கொண்டு சென்ற பொருளாதாரமும் திரும்பி வரவில்லை. இப்படியான நிலைமையிலே அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுகின்றார். இப்படியானவருடைய கூலிக்கு மாத்திரமே தவிர நிகராக முடியாத கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நாளிலே நீங்கள் எந்த அமலை செய்ய வேண்டும்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅத்திரு ஃபீஹின்ன, இந்த முந்தைய 10 நாட்களிலே அத்தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதையும், வத்தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீரையும், அல்லாவை புகழ்வதி, அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஆக குறைந்தது அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாவை புகழ்வதி, இப்படியான நல்ல கர்மங்களை கொண்டு இந்த நாளையிலே நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய தலைப்பறையை பார்க்கின்றீர்கள், பார்த்தவுடன் இந்த துல்ஹஜ் மாதம் தோன்றிவிட்டது, ஆரம்பமாகிவிட்டது. ஆரம்பமாகிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஐதும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய திரையை நீங்கள் கண்டால், வஅராத அஹதுக்கும் அய்யுதஹிய, அவர் அந்த துல்ஹஜ் மாதத்திலே உதஹியாவையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நியத்தம் வைத்திருந்தால், ஃபல்யும்திக் அன்ஷா அருகி வாழ்வாரி, துல்ஹஜ் மாதத்தினுடைய தலைப்பறையிலே இருந்து அவர் தன்னுடைய முடிகளை களைவது அல்லது நகங்களை களையக்கூடிய விடயத்திலே அவர் தன்னை தடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த முந்தைய 10 நாட்களிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய துறை எட்டி 8வது தினம் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமான காபாவை மக்கா முக்கர்ரமாவை நோக்கி சென்ற ஹாஜிகள் இவர்கள் இந்த யோமு சாமி துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது பிறை என்று இந்த ஹாஜிமார்கள் அனைவர்களும் அன்று காலையிலே இருந்து மினாவை நோக்கி வெளிக்கிளம்பி செல்வார்கள். மினாவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் பிறை 8 அந்த மினாவிலே தங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கு அருமையான ஹஜ்ஜினுடைய வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அந்த பிறை 8 ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே தங்கினார்கள். மினாவிலே தங்கி புஹரையும் அஸரையும் சுருக்கி சேர்த்து தொழுதார்கள். வல் மக்ரிப வல் இஷா, மேலும் மக்ரிபையும் இஷாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தொழுதார்கள். அந்த இரவு துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது பிறையினுடைய அந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே தரித்தார்கள். சூரியன் உதயமானவுடன் அது மறுநாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது தினமாக கொண்டிருக்கிறது. இந்த ஒன்பதாவது தினம் அது மிக பெருமதி வாய்ந்த ஒரு தினம். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஒன்பதாவது தினம் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவை நோக்கி வழி கிளம்பி சென்றார்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை வைத்துத்தான் ஃபுகஹாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், ஹாஜிமார்கள் அனைவர்களும் துறை ஒன்பது அன்று காலை முதல் அரபாவை நோக்கி அவர்கள் செல்வார்கள். அரபாவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த சூரியன் மறையும் வரைக்கும் அரபாவிலே தரித்திருப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது தினம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமதியான தினம். அதுதான் அரபாவுடைய தினம். இந்த ஹஜ்ஜுடைய அமல்களிலே மிக முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒரு தினம் அது அரபாவுடைய தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அரபாவுடைய தினத்தினுடைய சிறப்பிலே சொன்னார்கள், மாமின் யௌமின் அக்தரனி ஐயாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரபா. ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நரகத்துக்கன்றி எழுதப்பட்ட தீர்ப்பு செய்யப்பட்ட தன்னுடைய அடியார்களிலே இருந்து அல்லாஹு தஆலா விடுதலை செய்யக்கூடிய அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய நாள் அது இந்த அரபாவுடைய தினம் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது பிறை இந்த அரபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி செல்லக்கூடிய ஹாஜிகள் அல்லாதவர்கள் ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த அரபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது ஒரு மிக சிறந்த சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது தினமான அரபாவுடைய தினத்தில் சுன்னத்தான நோன்பை நோற்று காட்டினார்கள். அந்த நோன்பை நோக்குமாறு சஹாபாக்களை தூண்டினார்கள். அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அரபா தினத்தினுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ஸுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமி அரபா, அரபாவுடைய நோன்பை பற்றி நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாகியா, அவருடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவமும் எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, காலமெல்லாம் பாவம் செய்யக்கூடிய எங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சான்ஸ் தான் இந்த அரபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த தினத்தை நாங்கள் மிக பெருமதியாக கருத வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எமது நாட்டினுடைய கணிப்பின்படி, எமது நாட்டினுடைய சிதறி அடிப்படையில் நாங்கள் கண்ட சிறையின் பிரகாரம் எமக்குரிய அரபாவுடைய தினம் எதிர்வரக்கூடிய 15ஆம் திகதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய தினம் நாங்கள் அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டியது ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய கடமையிலே ஈடுபடக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்கள் அன்றைய தினத்திலே நோன்பு நோக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நோன்பை விட்டுவிட்டு இருப்பதுதான் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே அமலை செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் ஹாஜி அல்லாதவர்கள் நோன்பு நோக்கின்றார்கள், ஹாஜிமார்கள் அந்த அரபாவுடைய தினத்திலே ஏன் நோன்பு நோற்பது கிடையாது என்பதாக கேட்டார்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைய தினம் அது அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாட வேண்டிய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரபாவுடைய தினம் என்று சொன்னால் நபியவர்கள் தூண்டினது அன்றைய தினத்திலே அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடக்கூடிய தினம். துஆ கேட்பதற்கு ஹாஜிக்கு சக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஹாஜி அவர் அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோக்காமல் இருப்பதுதான் அவருக்குரிய சுன்னத் என்பதாக அதற்கு ரசூலுல்லாஹி சொன்னார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், خير الدعاء دعاء يوم عرفه, துஆக்களிலே சிறந்தது அரபாவுடைய தினத்திலே கேட்கப்படக்கூடிய துஆ என்பதாக சொன்னார்கள். وخير ما قلت انا والنبيون من قبلي, நானும் எனக்கு முன்னாலே வந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலே ஆக சிறந்த வார்த்தை لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இந்த திக்ரை தான் நாங்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறோம் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரபாவுடைய தினத்திலே அதிகமாக சொல்ல வேண்டிய திக்ரை சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அரபாவுடைய தினம் ஒரு சர்வதேச இஸ்லாமிய மகாநாட்டை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு சர்வதேச தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித உரிமைகளை, ஹியூமன் ரைட்ஸை ஆதரிக்கின்றது, அதற்குரிய சலுகைகளை இஸ்லாம் வழங்குகின்றது என்பதை அன்றைய தினத்திலே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜபலு ரஹ்மா மலையிலே இருந்து கொண்டு அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை அது எங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. 124,000 மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த ஜபலு ரஹ்மா மலையை சூழ அவர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். இத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பேருரையை, கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அந்த காலத்திலே எந்த விதமான சவுண்ட் சிஸ்டமும் இல்லாத காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்தை அந்த 124,000 மேற்பட்ட இந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கையிலே கூடுதல் குறைவேற்படலாம், அத்தனை சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சத்தத்தை கேட்க வைத்தார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த இடத்திலே வைத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெருமதியான அந்த உரையை நிகழ்த்தினார்கள். பெண்களோடு, வயோதிபர்களோடு, சிறுவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்நியவர்கள் அவர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய உறவு முறைகளை எப்படி பேணி நடக்க வேண்டும், மிக முக்கியமான மனித உரிமை சாசனம் இஸ்லாமிய வரலாற்றில் அன்றைய தினத்திலேதான் நிறைவேற்றப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, இதனாலேதான் அந்த அரபாவுடைய தினத்திலே நிகழ்த்தப்படக்கூடிய குத்துபா பிரசங்கமும் மிக பெருமதியானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அரபாவுடைய தினத்தன்று சவுதி அரேபியாவிலே இருந்து அந்த அரபாவுடைய குத்துபா பிரசங்கம் உலகத்திலே கிட்டத்தட்ட 85 பாசைகளிலே நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உடனடியாக ஒளி ஒளிபரப்பு பெறக்கூடிய காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அரபாவுடைய தினத்திலே அங்கு நிகழ்த்தப்படக்கூடிய அந்த குத்துபா மிக பெருமதியானது. அதனாலேதான் அதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. நேரடியாக முழு உலகத்துக்கும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குத்துபா 85 பாஷைகளில் ஒரே நேரத்திலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த மஸ்ஜித் நமீராவில் இருந்து அந்த பள்ளிவாயினுடைய ஹதீப் அவர்கள், பிரதம முஃப்தி அவர்கள் அந்த குத்துபாவை நிகழ்த்துவார்கள். அவர் தன்னுடைய இரண்டு கண்களையும் பார்வைகளையும் இழந்தவர். அவர் ஓதக்கூடிய மிக தக்வாவுடைய வார்த்தைகள் அன்றைய தினத்திலே ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அரபாவுடைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹாஜிகளுக்கு எல்லையே சொன்னார்கள். இதிலிருந்து அரபா என்பதாக சொன்னார்கள். அந்த அரபாவுடைய எல்லையில் ஹாஜிகள் அனைவர்களும் ஒன்று சேர்வது அவர்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஹாஜி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அவர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார். ஆனால் ஹஜ்ஜுக்கு சென்றவர் அவர் அந்த அரபாவிலே தரிக்கவில்லை என்றிருந்தால் அவருக்கு ஹஜ்ஜினுடைய இந்த பலனும் கிடைக்காது. இதனாலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரபா, ஹஜ் என்று சொன்னால் அது அரபா என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அரபாவுடைய தினத்திலே இந்த பாயிதா, இந்த பிரயோசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஹஜ்ஜிக்கு சென்றவர்களிலே நோயாளியானவர்கள், ஹாஸ்பிட்டலிலே வைத்தியசாலையிலே பெட்டிலே படுக்கக்கூடியவர்கள், எழும்பி நடக்க முடியாதவர்கள், இப்படியான நோயாளிகளை அந்த அரபாவுடைய தினத்திலே சவுதி அரசாங்கத்தினுடைய விசேட ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் மூலமாக அவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த அரபாவுடைய தினத்திலே அரபா மைதானத்துக்கு மேலாலே அந்த விமானங்களிலே அவர்களை கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் காண முடியும். ஏன் என்று சொன்னால், அந்த நோயாளியான ஹாஜிக்கு கூட அந்த அரபாவுடைய தினம் அது தவறிவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் இப்படியான சேவைகளையும் சலுகைகளையும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது தினமான அரபாவுடைய தினத்திலே ஹாஜிமார்கள் அனைவர்களும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இந்த காட்சியை காணக்கூடிய சைத்தான் அவனுடைய முகம் சரிக்கக்கூடிய நாள் இந்த அரபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் மிகவுமே கை சேதம் அடைகின்றான். இந்த மனிதனை நான் வழிகெடுப்பேன் என்று சபதமிட்ட சைத்தானுக்கு அது முடியாத ஒரு காரியமாக அன்றைய தினம் மாறிவிடுவதை நினைத்து அவன் மிகவுமே வருத்தப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி செல்லக்கூடிய ஒவ்வொரு வருடமும் ஏறக்கூடிய 40 அல்லது 45 லட்சம் ஹாஜிமார்கள் ஒன்று சேர்கின்றார்கள். அவர்கள் அனைவர்களும் அந்த அரபாவுடைய தினத்திலே ஒன்று சேர்வார்கள். இந்த வருடம் 20 லட்சம் ஹாஜிமார்கள் அந்த அரபாவிலே இன்ஷா அல்லாஹ் ஒன்று சேர்வார்கள். இந்த துல்ஹஜ் மாதம் 9வது பிறையன்று அன்று மாலையிலே ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய அனைவர்களும் அவர்கள் அரபாவிலே இருந்து அன்று மாலை சூரியன் அஸ்தமித்ததற்கு பின்னால் முஸ்தலிஃபாவை நோக்கி செல்வார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது பிறை அந்த அரபாவுடைய தினம் பஜ்ர் தொழுகையிலே இருந்து ஹாஜியல் அல்லாதவர்கள் ஊரிலே முக்கைமீன்களாக ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தக்பீரை சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஃபுகஹாக்கள் சொல்கின்றார்கள், அரபாவுடைய தினத்தினுடைய ஃபஜ்ரிலே இருந்து அவர்கள் தக்பீர் சொல்வது ஆரம்பமாகின்றது. இவர்கள் அந்த அரபாவுடைய தினத்திலும் தக்பீர் சொல்வார்கள். அடுத்த நாள் துல்ஹஜ் அது யௌமுல் நஹர் ஹஜ் பெருநாளுடைய தினம், அன்றும் இவர்கள் தக்பீர் சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அய்யாமுத் தஷ்ரீக் உடைய நாட்கள் துறை 11, துறை 12, துறை 13, இந்த 3 நாட்களும் தொடர்ச்சியாக தக்பீர் சொல்வார்கள். அந்த அய்யாமுத் தஷ்ரீக்கினுடைய துறை 13 நாள் அசர் தொழுகை வரைக்கும் இவர்கள் தங்களுடைய தக்பீரை சொல்லிக் கொள்வார்கள் என்பது இஸ்லாமிய ஷரியாவுடைய வல்லுநர்கள் மார்க்க சட்ட வல்லுநர்களுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தக்பீர் சொல்வது அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு சுன்னாவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, முஸ்தலிஃபாவிலே தரிக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அன்றிரவு அந்த முஸ்தலிஃபாவிலே தரிப்பார்கள். மறுநாள் மினாவிலே அடிக்கக்கூடிய கல்லை அவர்கள் புரட்டி எடுத்துக் கொள்வார்கள். 21 கற்கள் நாளை மினாவிலே 3 ஜமராக்கள் கல்லடிக்கக்கூடிய இடங்களில் அடிக்கக்கூடிய கல்லை அந்த முஸ்தலிஃபாவிலே இருந்துதான் அவர்கள் புரட்டி எடுத்துக் கொள்வார்கள். ஹாஜி அல்லாதவர்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது தினம் அது யௌமுல் அல்ஹா ஈதுல் அல்ஹாவுடைய தினமாக இருக்கின்றது. ஹஜ் பெருநாளுடைய தினம் அது ஈதுல் அல்ஹாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினம் அதுவும் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் 3 பேர்களுக்கும் 3 விதமான சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அவர்களுடைய அவர்கள் வந்த சோதனைகளிலே மிகவுமே பொறுமை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுமைக்குரிய கூலியாகவும் இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் சில இபாதத்துக்களை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றார். அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுக்கு சோதனை தான் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. நீண்ட வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். நும்ருத் என்ற அந்த கொடுங்கோல் அரசன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பெரும் சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருந்தார். பெரிய நெருப்பு கிடங்கை தயார் செய்து அதிலே அவர்களை வீசினான். இந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமை செய்தார்கள். அதுக்கு பின்னாலே மனைவி குழந்தை மிக நீண்ட நாட்களுக்கு பின்னாலே கிடைத்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் இவர்களை அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அவர்களுடைய ஈமானுக்கான சோதனை அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உறுதியான ஈமானும் உறுதியான தீனுடைய நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இருந்தது. அதன் காரணமாக அந்த குழந்தையினுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியானது, அதனாலே அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் எப்படி உறுதியானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். அந்த கட்டளை அவர்களுக்கு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கனவாக வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அவர்களுடைய மகன் பேசிய அத்தனை வார்த்தைகளையும் இறுதியான உம்மத்தாகிய எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى. ابراهيم عليه السلام அவர்கள் இஸ்மாயில் அலைஹி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், என்னுடைய சிறிய மகனே, நான் கனவிலே உங்களை அறுத்து பலியிட கண்டேன். பந்தோர் மாதா தரா, நீங்கள் இந்த விடயத்திலே எதை கருதுகிறீர்கள்? அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் பக்குவமான ஒரு ஈமானுடைய சூழலிலே வளர்ந்தவர்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அங்கு தந்தை பாவிக்கின்றார், என்னுடைய சிறிய மகனே, இரக்கம் மேலிட்டதால் தான் ஒரு தாப்பன் சொல்வார், என்னுடைய சின்ன மகனே என்பதாக சொல்வார். இதுபோல இந்த தந்தைக்கு வழிபடக்கூடிய மகன் சொல்கின்றார், யாபதிஸ் அல் மாதுமர், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ அதை செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளரில் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதாக சொல்கின்றார்கள் முஃபஸ்ஸிரீன். குர்ஆனுடைய விரிவுரையாக சொல்கின்றார்கள், அதற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சகப்பனாரிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தந்தையே, நீங்க உங்களுக்கு எதை இஃபல் மாத்தோமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். இதோடு இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னார்களாம், என்னுடைய தகப்பனாரே, என்னை அறுக்கக்கூடிய நேரத்திலே என்னை நீங்கள் முகம் குப்புற வைத்து அருங்கள். ஏனென்று சொன்னால், என்னுடைய முகம் தெரியக்கூடிய வகையில் என்னை நீங்கள் பார்த்து அறுத்தீர்கள் என்று சொன்னால், என் மீது கொண்ட அன்பின் காரணமாக என்னை அறுக்காமல் விட்டு விடுவீர்கள். இரண்டாவது சொன்னார்கள், என்னுடைய தகப்பனார் அவர்களே, நீங்கள் என்னை அறுப்பதற்கு முன்னால் உங்களுடைய கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், அந்த கத்தி மொட்டையாக இருந்தால் அது என்னுடைய கழுத்தை வெட்டாமல் விட்டுவிடும். என் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டுவிடுவீர்கள். மூன்றாவது சொன்னார்கள், என்னுடைய தகப்பனார் அவர்களே, என்னை அறுக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஆடைகளை களைந்து விட்டு அறுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் அறுக்கக்கூடிய நேரத்திலே இரத்தம் பீறிட்டு வர ஆரம்பிக்கும். அந்த இரத்தம் பீறிட்டு வரக்கூடிய நேரத்தில் அது என்னுடைய ஆடையிலே பறிந்துவிடும், நான் மௌத்தாகி விடுவேன். என்னுடைய தாயார் அவர்கள் இதை பார்த்து பின்னாலே இதை வைத்து அழுது கொண்டிருப்பார்கள், இது என்னுடைய பிள்ளையுடைய இரத்தமே என்பதாக சொல்லி அழுது கொண்டிருப்பார்கள். எனவே இந்த காரியங்களை நீங்கள் கட்டாயமாக செய்துவிட வேண்டும். முகம் குப்புற வைத்து அறுக்க வேண்டும், உங்களுடைய கத்தியை கூர்மையாக்கிவிட வேண்டும், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆடைகளை களைந்து விட வேண்டும் என்ற வார்த்தைகளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இஃபல் மா துமர் என்ற குர்ஆனுடைய வசனத்துக்கு கீழாலே முஃபஸ்ஸிரீன்கள் அதிகமாக எழுதி இருக்கின்றார்கள். இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இவர்கள் இருவரும் வழிபட்டதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு முதஹியா என்ற ஒரு கடமையை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இவர்கள் இருவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இணங்கிக் கொண்டு தன்னுடைய மகனையும் எடுத்து வந்து முகம் குப்பர வைத்து அறுப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தயாரான நேரத்திலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இருவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அல்லாஹ் அழைக்கின்றான், இப்ராஹிமே அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எதை நீங்கள் எங்களுடைய கட்டளையாக இந்த கனவிலே கண்டீர்களோ அதனை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன், எவர்கள் உபகாரம் புரியக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் இப்படியான சிறந்த கூலிகளை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு தான் அல்லாஹு தஆலா இந்த உலகியாவுடைய அமலை எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி தந்திருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சகோதரர்களே, இந்த உலகியாவுடைய கடமை பெருநாளுடைய தினத்திலே செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹான தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் அந்த பெருநாளுடைய தினத்தில் தொழுகையை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தொழுது விட்டால் அடுத்தது நிறைவேற்ற வேண்டியது நஹர் என்று சொல்லக்கூடிய உல்ஹியா குர்பானை நிறைவேற்ற வேண்டும். இதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றார். இந்த உல்ஹியாவை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு மிக சிறந்த நேரம் அதிகமான ஃபுகஹாக்கள் சொல்கின்றார்கள், அன்னல் உல்ஹியா லா யஜூது தபஹுஹா கப்ல துலுஇ ஷம்ஸ். ஒருவர் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் பெருநாளுடைய ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை சொல்வதற்கு முன்னால் ஒருவர் உதஹியாவை கொடுத்து விடுகின்றார். சொன்னார்கள், இந்த உதஹியா அவருடைய புறத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் அவ்வாறு அறுத்து கொடுத்தார் என்று சொன்னால் அவர் எங்களுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்து விட்டார் என்பதாக சொன்னார்கள். எனவேதான் அந்த பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் தொழுவதற்கு தொழுவதற்கு பின்னாலேதான் இந்த உபஹியாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா நபதவு பிஹி ஃபீ யௌமினா ஹாதா, இந்த எங்களுடைய பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது எங்களுடைய செயல், நாங்கள் நுசல்லி, நாங்கள் பெருநாளுடைய தொழுகையை ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை நாங்கள் தொழுவோம். தும்ம நர்ஜியா, பின்பு எங்களுடைய இடங்களுக்கு திரும்புவோம். பனன்ஹர், நாங்கள் நஹர் செய்வோம், அதுதான் குர்பான் கொடுப்போம், உதஹியாவை நாங்கள் அறுப்போம். ஃபமன் ஃபால தாலிக், யார் இந்த விடயத்தை இவ்வாறு ஒழுங்கின் பிரகாரம் செய்து விட்டாரோ, தொழுகின்றார்கள், தங்களுடைய இடத்துக்கு திரும்புகின்றார்கள், அதுக்கு பின்னாலே உதஹியாவை நிறைவேற்றுகின்றார்கள், ஃபக்கத் அஸாப சுன்னதனா, அவர்கள் எங்களுடைய வழிமுறைக்கு அவர்கள் சீரான வழிமுறையை எடுத்து நடந்தவர்களாக மாறிவிட்டார்கள். யார் இந்த தொழுகைக்கு முன்னாலே சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே ஒருவர் அறுத்து விட்டார், அப்படி அவர் எத்தனை மாடுகளை அறுத்து கொடுத்தாலும் சொன்னார்கள், அது வரும் இறைச்சிதான், குர்பானுடைய இறைச்சி அல்ல. தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டிய வலிமையாக இறைச்சி வாங்கி கொடுப்பதை போன்றதுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அடிப்படையில் நன்மையின் பிரகாரம் இந்த உபஹியாவுடைய நன்மையிலிருந்து அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்பதாக சொன்னார்கள். இதனாலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்தார்கள், மாமின் அமலின், எந்த ஒரு அமல்களும் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது இஹ்ராகுத் தம், இரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு பெருநாளுடைய தினங்களிலே மிக விருப்பத்துக்குரிய ஒரு அமலாக இருக்கிறது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உஹையா கொடுத்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மா ஹாதா ஃபமாலனா ஃபீஹா, நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபமாலனா ஃபீஹா, இந்த வழிமுறையை நாங்கள் செய்தால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? சொன்னார்கள், பிகுல்லி ஷாரத்தின் ஹஸனா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய உஹையாவுடைய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்திலே 100 ஒட்டகைகளை அவர்கள் குர்பான் செய்தார்கள். அந்த 100 ஒட்டகைகளிலே 63 ஒட்டகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினாலேயே தான் அறுத்தார்கள். அவர்களுடைய உபஹியாவாக 63 ஒட்டகைகளை தன்னுடைய கையினாலே அறுத்தார்கள். இந்த ஆதாரத்தை வைத்துத்தான் உலமாக்கள் சொல்கின்றார்கள், குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சக்தியும் தைரியமும் இருந்தால் அவர்கள் தன்னுடைய கையினாலேயே அந்த குர்பானை அறுத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகங்களையும் தன்னுடைய கையினாலே அறுத்து விட்டு சும்மா அஸா அலியன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பனஹரமா வபர கொடுத்தார்கள். அந்த மீதமான அனைத்தையும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்து குர்பான் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானை அறுக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அல்லாஹும்ம மின்க வலகன் முஹம்மதின் வ உம்மத்தி, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி இந்த முஹம்மதுனுடைய பொருத்தினால், அதே போல இந்த முஹம்மதுடைய உம்மத்தினுடைய பொருத்தினால் நான் இந்த உலஹையாவை கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உலஹையாவை அறுத்தார்கள். அதுபோல சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இரக்கமானவர்கள், இந்த உலஹையாவை நிறைவேற்றி விட்டு சொன்னார்கள், ஹாதா அன்னி, நான் கொடுத்த இவ்வளவு உபஹையாவும் அது என்னுடைய புறத்திலிருந்து உள்ளதும், ஒமன் லம் யுபஹி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே எவர்கள் உபஹையாவை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற மாட்டார்களோ அவர்களுடைய பொருட்டாலும் நான் இதை நிறைவேற்றி வைக்கிறேன் என்றுதான் சொன்னார்கள். இதை வைத்து முஹஜிரீன்கள் சொல்கிறார்கள், எவருக்கு உபஹையா கொடுப்பதற்கு சக்தி இருக்கிறதோ அவர் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், அதுக்குரிய நன்மை அல்லாஹ் கொடுப்பார். அவருக்கு சக்தி இல்லை, பொருளாதார வசதி இல்லை, அல்லாஹ்விடத்திலே மேலெண்ணம் வைக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உதஹையாவை நாங்கள் இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நிறைவேற்றுவது ஒரு சிறந்த அமல். இந்த அடிப்படையிலேதான் எமது ஊரிலே காத்தான்குடியிலே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் காத்தான்குடி பள்ளிவாயர்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனம் இந்த உதஹையாவை கூட்டு உதஹையா திட்டமாக செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இது என்னுடைய பிரயோசனம் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, 1978 எங்களுடைய ஷேகுல் ஃபலாஹ் அவர்களுடைய ஹஜரத் அவர்களுடைய முயற்சியினாலே இந்த உலகையா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கரையோரங்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் மஹல்லா வாசிகளுக்காக வேண்டி இந்த உலகையா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னாலே வளர்ச்சி கண்டு இந்த உலகையா திட்டம் மிக சிறப்பான முறையிலே சம்மேளனத்தினுடைய தலைமைத்துவத்தின் கீழாலே இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகையா கூட்டாக நிறைவேற்றப்படுவதன் மூலமாக இன்று எத்தனையோ பிரயோசனங்களை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய நிலைமைகள், தற்போதைய நாட்டினுடைய அந்த சூழலிலே நாங்கள் அந்நியர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களோடு சகவாழ்வையும் சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டிய சில சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றபடியினால் நாங்கள் சில விடயங்களை கையாள வேண்டிய நிலைமை இருக்கின்றது. உபஹியாவை கொடுப்பது அது சுன்னத்து முஅக்கதாவான விஷயம், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான காரியம். அதே போல அந்நிய மக்கள், இப்ப எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் பௌத்த இந்து மக்கள், இவர்கள் மாட்டை அறுப்பதை அது ஒரு பாரிய குற்றமான செயல் என்பதாக கருதுகின்றார்கள். எனவே அவர்களுடைய மனம் புண்படாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மிருகங்களோடு நாங்கள் ஜீவகாருண்யமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதே போல குர்பானுக்காக வேண்டி யார் தனிப்பட்ட முறையிலே மிருகங்களை கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. சகல போலீஸ் நிலையங்களுக்கும் சுற்று நிரூபங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது, நாங்கள் ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அந்த பகுதியினுடைய ஜிஎஸ் கிராம உத்தியோகத்தின் மூலமாக அந்த மாட்டினுடைய உரிமை அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு சர்டிபிகேட் அவரிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, மிர வைத்தியர் வெட்டினரி சர்ஜன் இவர்கள் மூலமாக ஹெல்த் சர்டிபிகேட் ஒன்று வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மாட்டினுடைய தன்மை சுகாதார அத்தாட்சி அதிகாரியின் மூலமாக அது அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, மிருகங்களை எடுத்து வரக்கூடிய நேரத்திலே அதற்காக வந்து டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் ஒன்று கொடுக்கப்படுகின்றது, அது டிஎஸ் ஆபீஸின் மூலமாக இவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்த மூன்று ஆவணங்களோடு மிருகங்களை நாங்கள் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எவருக்கும் எந்த கரைச்சலும் ஏற்படாது, பிரச்சனைகளும் ஏற்படாது. மிக சுலபமாக போலீசாருடைய அனுமதி மூலமாக நாங்கள் இந்த மிருகங்களை கொண்டு வந்து நல்ல முறையிலே எங்களுடைய குர்பானுடைய அமல்களை செய்ய முடியும். இதை தனிப்பட்ட முறையிலே செய்யக்கூடிய நேரத்திலே சிக்கல்கள் ஏற்படுமாம் இருந்தால் அதுக்கு ஒரு சிறந்த வழிமுறை இந்த உபஹையாவை நாங்கள் கூட்டாக செயல்படுத்துவது. அல்ஹம்துலில்லா சம்மேளனத்தின் மூலமாக கூட்டான உபஹையாவிலே முதலாவது ஒரு மாட்டுக்கிரிய ஒரு தொகையாக ரூபாய் 40,000 ரூபாய் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானாக கொடுக்க உபஹையாவாக கொடுக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் தனி பங்கு 6,000 ரூபாய் என்பதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த உபஹையாவை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வது, அதிலேயும் இந்த உபஹையாவுடைய விஷயத்திலே நாங்கள் கூட்டாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு பிரயோசனம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினாலே எமது ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த இறைச்சி எல்லா குடும்பங்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த கூட்டு உபஹையாவின் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 57 பள்ளி வாயில்கள் எமது பகுதியிலே காங்கினோடை, பாலமுனை, ஒள்ளிக்குளம், இந்த பூனச்சுமனை இப்படியான இந்த கிராமங்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட 57க்கு உட்பட்ட பள்ளி வாயில்கள் எமது ஊரில் இருக்கின்றது. இவைகளிலே காத்தான்குடி பிரதேச செயலாளத்தினுடைய கணிப்பின்படி 17,444 குடும்பங்கள் எமது ஊரில் இருக்கின்றார்கள். இந்த 17,444 குடும்பங்களுக்கும் இந்த இறைச்சி போய் சேரக்கூடிய வண்ணம் அதற்கான திட்டமாகத்தான் இந்த கூட்டு உபஹையாவுடைய திட்டம் அமையப்பட்டிருக்கின்றது. வசதி இல்லாதவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய முறையிலேதான் இந்த பங்கினுடைய அடிப்படையிலே இந்த உபஹையாவை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே நாங்கள் செய்து கொள்வதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த சிறப்பான திட்டம் இந்த ஊரிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பின்பற்றி எத்தனையோ ஊர்களிலே கூட்டு உபஹையா திட்டம் இல்லாத ஊர்கள் இந்த வருடம் அமல்படுத்தியிருக்கிறார்கள். கொழும்பிலும் கூட தலைநகரிலும் கூட இந்த வருடம் கூட்டு உபஹையா திட்டத்தை பல பகுதிகளிலே அமல்படுத்துகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கூட்டு உபஹையாவின் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுகின்றன. அதே போல இந்த குர்பான் கொடுக்கக்கூடிய மிருகத்தினுடைய மிருகத்திலே இருந்து மீதமாக வரக்கூடிய அதனுடைய எலும்புகள், அதே போல இரத்தம், சாணம், தோல் இவைகளை நாங்கள் உரிய முறையிலே ஆழத்திலே குழிவெட்டி அதனை ஆழத்திலே நாங்கள் புதைத்து விட வேண்டியதும் ஒரு தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுகாதாரத்துக்கு எந்த விதமான கேடும் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய மிக அவசியமான ஒரு விடயம். அதே போல குறிப்பாக எதிர்வரக்கூடிய 18ஆம் தேதி போயாவுடைய தினமாக இருக்கின்றது. அன்றைய தினத்திலே தயவு செய்து அல்லாஹுக்காக வேண்டி யாரும் இந்த உபஹையாவுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றாதீர்கள். 16ஆம் தேதி பெருநாளுடைய தினம், 17ஆம் தேதி பெருநாளை அடுத்து வரக்கூடிய ஒரு தினம் இருக்கிறது, 18ஆம் தேதி எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் அவர்கள் வணக்கத்துக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கக்கூடிய தினம். அன்றைய தினத்திலே மிருக பலியிடுதலை அவர்கள் விரும்பாத ஒரு தினமாக இருக்கின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்றைய தினத்திலே இக்காரணம் கொண்டும் நாங்கள் மிருகங்களை ஆடு மாடுகளை குர்பான் செய்வது அறுப்பது, அது மாத்திரமில்லாமல் அந்த இறைச்சிகளை அதுக்கு முந்தின தினம் அறுத்த இறைச்சிகளை அன்றைய தினத்திலே பங்கு வைப்பது, இப்படியான காரியங்களில் நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த உபஹையாவுடைய விடயத்திலே நாங்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த காரியத்தை அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் நியத்து வைத்து செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பரிபூர்ணமான கூலியை தந்தருவான். இந்த சிறப்பான இந்த அமலை செய்து அல்லாஹ்விடத்திலே நல்ல கூலிகளை பெறக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் நாங்கள் அனைவர்கள் மாறுவோமாக. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா தீனின் பிரகாரம் வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தின் தௌஃபீக்கின் தந்தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளை மன்னித்தல்வாயாக. அல்லாஹ் இஸ்லாத்தின் முஸ்லீம்களை பாதுகாத்தல்வாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் கண்ணியத்தை தந்தல்வாயாக. அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் மிக சிறப்பான முறையில் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. என்னுடைய துஆக்கில் கேட்ட துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.